நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் இந்தியாவின் கணினி மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான கிஸ்ஃப்ளோவின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி. பல மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட நிறுவனங்களை நிர்வகிக்கின்ற அவர் தமிழ்நாட்டில் மிக சாதாரண பின்னணியுடன் துவங்கி இன்று சிகரம் தொட்டிருப்பவர். சமூக முன்னேற்றத்திற்கும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் முயற்சிகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருந்த அவரை சிட்னி SPS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். அவர் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் 2.
தமிழ்நாடை பற்றி ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் அது ஒரு கல்வி வழங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். இந்தியாவில் நிறைய பேர் கற்றுக்க வர்றாங்க, நிறைய கல்விக்கூடங்கள் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் இப்போதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டின் புள்ளிவரத்தை பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை வந்து கணிசமாக உயர்ந்துட்டுருக்கு. இளைஞர்கள் இந்தியாவிலே உயர்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டில் விதிவிலக்கு இல்லை இல்லையா. இதில் கேள்வி எப்படின்னா, யாருடைய குறைபாடு? இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறது இளைஞர்கள் கற்றுக்கிறதுக்கும் வேலைக்கும் தொடர்பு இல்லாமல் போகுது அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது அந்த ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்கின்ற ஒரு அரசின் செயல்பாடு இன்மையினால் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் பெறுகுதா, அல்லது வந்து தொழில் நிறுவனங்கள் இப்போ ப்ரைவேட் செக்டர் இருக்கிறாங்கல்ல இவர்கள் சரியாக இயங்கவில்லைங்கிற மாதிரியான கண்ணோட்டங்கள் இருக்கு இல்லையா, உங்கள் பார்வை என்ன?
வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சனபிள் தான். இட் இஸ் இன் லோ சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ்.
அதாவது இந்தியாவோட ஒப்பீட்டு அளவு இல்லையா,
நீங்கள் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. ஈவன் குளோபல் லெவலில் கூட இட்ஸ் அ லோ சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜில் இருக்குது. 3-5% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. ஆக்சுவலாக நிறையா பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. ஆனால் ப்ராப்பர்லி எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். அதாவது படித்தவங்களுக்கு உண்டான சரியான வேலை, சில சமயத்தில் நிறையா படிச்சிருக்காங்க, ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ போய் டெலிவரி பாயாக வேலை
பண்ணுறாங்க,
அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் ஓவரால் இன்றைக்கி வந்து நீங்கள் இஃப் யூர் வில்லிங் டு ஒர்க் தெர் இஸ் சம் ஜாப் இஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு.
ஆனால் அதில் இன்னும் குறிப்பாக என்ன கேட்கலாம்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் இப்போ கல்வியிலையும் இன்ஜினியரிங் அது மாதிரி உள்ளதில் நம்பர் ஒன் பேர் படிக்கிறாங்க.
ஆமாம்,
அப்போ அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதுங்கிற கேள்வி,
அதுதான் உண்மையான கேள்வி. வேலை வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, அதிகமா இருக்கிறதுனால தான்
100 நாள் வேலை திட்டத்திலேயே வேலை கிடைக்கணும்.
அந்த வேலையை நான் சொல்லலை. உதாரணத்துக்கு இப்போ வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிறத விட தமிழ்நாட்டில் தான் வேலை அதிகமா இருக்குன்றதுனால அங்க வராங்க. அப்படின்னா அங்க வேலை இல்லாம இல்ல, அந்த வேலையை நம்ம இளைஞர்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. அதுதான் முக்கியமான ப்ராப்ளம். நம்ம இளைஞர்கள் அந்த வேலையை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டோம், அவங்களுக்கு அந்த வேலையை உருவாக்கி கொடுக்கறது நம்மளுடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை. அந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான் அரசாங்கமாகவும் ஒரு அங்கம் தான். இந்த சமூகத்துல நம்ம ஒரு சின்ன பிழை பண்ணிட்டோம். அந்த பிழை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாரையுமே சேர்த்து சொல்ல வரேன். ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு படிப்பு இல்லாமல் இருந்துச்சு. படிப்பு இருக்கிற சமயத்தில் நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து, காமராஜர் வந்து ஸ்கூல் கட்டினார், கலைஞர் MGR சேர்ந்து காலேஜ் கட்டினாங்க, அவங்களுக்கு எல்லாரும் வந்து அந்த 69% இடஒதுக்கீடு கிடச்சிது, எல்லாரும் படிச்சுட்டாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் வேலைகளை தேடி ஓடும் இளைஞர்களாக மாற்றி விட்டுட்டோம். ஆனால் சைடில் அவங்க தொழிலையும் கிரியேட் பண்ணியிருக்கணும், தொழில்களை கிரியேட் பண்ணியிருக்கணும்,
சுயமாக தொழில் செய்யறது.
ஆமாம், இப்படி இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தொழில்ன்றது வந்து இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணுறது கூட தொழில் தான். அந்த மாதிரி இல்லாமல் இனோவேட்டிவாக புத்தாக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புதிய தொழில்களை உருவாக்கியிருக்கணும். நம்ம உருவாக்கியிருந்தால் தான் தொழில்கள் தான் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குமே தவிர, படிப்பு ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டானா இப்படி வேலை வரும், வராது. நீங்கள் தொழில் கிரியேட் பண்ணிங்கன்னா ஈவன் அறகுறையாக படிச்சிருந்தா கூட ஆள் கிடைக்கலன்னா அவனை எடுத்துக்குவான். இப்போ உதாரணத்துக்கு Y2K ஒன்று வந்துச்சு இல்லைங்களா. Y2K நமக்கு யாருக்காவது Y2K பண்ண தெரியுமா? யாருக்குமே பண்ண தெரியாது. அந்த ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது நமக்கு. ஸோ 1998 லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த Y2K ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டாங்க. அப்போ நம்ம இன்னும் இந்தியாவில் என்ன பண்ணுறோம்னா, காலேஜில் ஃப்ரெஷர் முடித்தவனெலாம் போய் எடுத்து கூட்டு உட்கார வச்சு Y2K என்னான்னு தெரியாதவனை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அவனை அந்த Y2K ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, ஸ்கில் இருக்கோ இல்லையோ டிமாண்ட் இருந்துச்சுன்னா த டிமாண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி ட்ரெயின் த சப்ளை. பட் த ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஈவன் இஃப் யூ ஆர் ஹைலி ஸ்கில்ட் பட் இஃப் சப்ளை இஸ் லெஸ், இப்போ ஒரு 30 வேலை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதுக்கு தகுதியான பேர் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 30 வேலைகள் இருக்குது, தகுதியான பேர் 100 பேர் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் இவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் அந்த 100 பேரில் 100 பேருக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல, 30 பேருக்கு தான் கிடைக்கும், மீதி 70 பேர் வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ அந்த வேலையில்லா திண்டத்தினுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த டிமாண்ட் எங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா, நிறையா நிறுவனங்களை உருவாக்கணும், அதுவும் தமிழர்கள் சார்ந்த நிறுவனங்களை உருவாக்கணும். இப்போ நம்ம என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு நியோ ஸ்லேவரி மாதிரி மற்றவங்க கம்பெனியில் தான் போய் வேலை பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ முழுக்க முழுக்க வந்து நார்த் இந்தியன் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் வேலை பண்ணுறோம் நம்ம. தமிழர்கள் ஓன் பண்ண கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம உருவாக்க தவறிட்டோம், கவர்மெண்ட்லேயும் தவறிட்டோம், சமூகமாகவும் நம்ம தயாரிட்டோம். ஏன்னா நம்ம குழந்தைகள் எல்லாரும் வந்து படித்து முடிச்சுட்டு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் போய் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிருங்க அப்படி. அதில் என்ன கொடுமைனா, காலேஜ் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பை பற்றி அவங்க ஒரி பண்ணவே வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வேறு உருவாக்கி விட்டுட்டோம். அதாவது த லாஸ்ட் திங் யூ ஹவ் டு டூ இஸ் ஸ்டடி இன் காலேஜ், ஆஃப்டர் தட் யூ டோன்ட் ஹவ் டு ஸ்டடி. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணம், ஆக்சுவல் காரணம். இது வந்து இவ்வளோ ஆழமாக யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன ஸ்கில் இல்லை, இவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து டேலண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. டேலண்ட் இஸ் நாட் த ப்ராப்ளம், டிமாண்ட் இஸ் த ப்ராப்ளம்.
ஆனால் இன்னொரு இதில் ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ இதுவே வந்து தமிழ் பண்பாட்டு கூறோடு எடுங்களேன், நீங்களே சொன்ன மாதிரி காலங்காலமாக நம்ம சொல்லப்படுறது வந்து ஒரு வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், செட்டில் ஆயிடணும்,
அவ்வளோதான்.
அப்போ அந்த ஒரு கலாச்சாரம், அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு கூறு இந்த தமிழ் இனத்திட்ட இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இல்லையா. அதனால தான் எல்லாருமே வேலைக்கு போகிறத தான் விரும்புகிறாங்களே தவிர வேலையை தொடங்குறதோ வேலை கொடுக்கறதோ பற்றி சிந்திக்கிறது இல்லை
இல்லையா.
அது எந்த இடத்துலேருந்து இந்த மாற்றம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க?
இப்போவாது தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி டூ லேட். சரி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி நம்ம குஜராத்தில் வந்து பனியாஸ் இருக்காங்கன்னு சொல்கிறோம், அவங்க வந்து த பிஸ்னஸ் மைண்ட் ஜெயின்ஸ் பனியாஸ்லாம் அங்கே பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள், வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம். தமிழ்நாட்டில் வந்து நகரத்தார் சமூகம் அப்படி தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அந்த நகரத்தார் சமூகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செட்டிநாடு அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் அங்கேயே கூட இந்த ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோவாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அந்த நகரத்தார் வந்து அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்குது, அங்கேருந்து எனக்கு கூப்பிடுறாங்க பேச சொல்லி, சுரேஷ் நீங்கள் வந்து எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள் எல்லாம் வராங்க, அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி எப்படியாவது அமெரிக்கா போகாமல் வந்து லண்டன் போகாமல் இந்தியாவிலே இருந்து எங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுங்கள். இதுதான் அவங்களோட கோரிக்கை, பேரண்ட்ஸோட கோரிக்கை இதுவாக இருக்குது. ஆனால் பிள்ளைகளுடைய ஆசை வந்து நம்ம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடலாம், ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடலாம், இல்லை லண்டனில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மனப்பான்மையில் போயிட்டாங்க. அதனால் அந்த பிஸ்னஸே வந்து இப்போ பெருசாக வளர மாட்டேங்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய கிரைசிஸ், இது ஒரு சோஷியல் கிரைசிஸ். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய சக்ஸஸ், இப்போ ஜோஹோ மாதிரி ஒரு கம்பெனியோ இல்லை வந்து ஃப்ளஷ் ஒர்க்ஸ், கிஸ்ஃப்ளோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து $1 பில்லியன் பண்ணுறாங்க, $1 மில்லியன் பண்ணுறாங்க. அதில் இருக்க ஃபவுண்டர்ஸ்லாம் மல்டி மில்லியனர்ஸாக ஆகிறாங்க அப்படின்னும்போது, இப்போ எல்லாருடைய பார்வையும் இந்த ஸ்டார்ட் அப்ஸை நோக்கி வருது. ஏன்னா, ஓ, நம்ம வெளிநாடுலாம் போய் தான் பெருசாக சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு சென்னையில் உட்காந்துக்கிட்டே அவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியே ஒரு ரியாலிட்டியாக காமிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோல் மாடல்ஸ் தேவைப்படுது. இந்த ரோல் மாடல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு கிரியேட் ஆகும்.
சரி, அந்த ரோல் மாடல்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி எப்படின்னா, உங்களது முதல் விசி அது வந்து ஒரு ரோல் மாடல் இல்லையா?
ஆமாங்க.
அதை பற்றி சொல்லுங்களேன், நான் அதை வாசித்துருக்குறேன். சரி, நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்களேன்.
முதல் விசிங்கிறது என்ன, இதே ப்ராப்ளம் தாங்க. இந்த நான் வந்து $1 trillion கனவுன்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு கிரியேட் பண்ணோம். அந்த $1 trillion கனவை அடையறதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது. 2-3 விஷயங்கள் பேரலாக பண்ணணும். உதாரணத்துக்கு, நிறைய தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும். அது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் TRB ராஜா வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து மிக அருமையான அளவில் அதை பண்ணிகிட்ருக்கார். மிகப்பெரிய பெரு நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதை பற்றி சூப்பராக பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி வந்து MSMEஸும் நிறையா டெவலப் பண்ண அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸும் அதேமாதிரி உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஐடியா பட்டறைன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸாக மென்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸ் மென்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கல. ஃபண்டிங் போய் கேட்கும் பொழுது 1008 பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து யோசித்தேன், ஓகே, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் வெரி குட் ஸ்டார்ட் அப்ஸ், பட் தே நீட் டு டேக் டு அ சர்டன் லெவல். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பர் இன்ஸ்டியூஷனல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க, அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த கேப்பை நம்ம சால்வ் பண்ணலனா இந்த ஸ்டார்ட் அப் ப்ராசஸை கிக் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்றதை டிசைட் பண்ணி தான் அதுக்குன்னு ஒரு ஃபண்டிங் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணோம். அதுதான் முதல் விசி. தமிழில் முதல்ன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. முதல்னா முதலீடு, முதல்னா ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல், ஸோ வி கிவ் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 25 lakhs டு 1 crore டு இன்வெஸ்ட் இன் அன் ஐடியா விச் அண்ட் வி வில் டெவலப் தட். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடியா பிச் பண்ணணும், நாங்கள் ஒரு 3 to 6 months உங்களோட இணைஞ்சு வேலை பண்ணி மென்டர் பண்ணுவோம். அந்த மென்டரிங் ப்ராசஸில் அந்த ஃபவுண்டர் சரியான ஃபவுண்டராக நம்ம சொல்கிறத செய்கிறாங்களா அதெல்லாம் நாங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்கும். இது கைண்ட் ஆஃப் டேட்டிங் ப்ராசஸ், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 months டேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வி ஸ்பெண்ட் 6 months டேட்டிங் த ஸ்டார்ட் அப். அந்த 6 months ஃபுல்லாக புரிஞ்சிடும், அவங்களுக்கும் எங்களை புரிஞ்சிடும், எங்களுக்கும் அவங்களை புரிஞ்சிடும். அப்போ என்ன தெரியும், ஓகே நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குன்றதுனால இந்த 6 months அப்புறம் யூ இன்வெஸ்ட் இந்த கம்பெனி.
இது எப்போ தொடங்குனீங்க?
ஆக்சுவலாக 1 year தான் ஆச்சு.
அதில் எப்படி சக்ஸஸ் எப்படி?
இப்போ வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 18 companies under 20 இருக்கும், 18 companies இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
அப்படியா?
18 companies இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக ஒரு 15 companies இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சில இந்த ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து திரும்பி வராது.
அப்படின்னா
அந்த பணம் போயிடும். இப்போ ஒரு 5-10 companies இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 5 companies வந்து இட் வில் டை. மீதி 5 companies 1 or 2 companies வில் பிகம் லைக் 100 million 200 million
உங்கள் கம்பெனி மாதிரி,
அந்த மாதிரி ஆயிரும்.
சரி,
அப்போ அதில் போட்ட பணம் வந்து மற்ற கம்பெனியோட லாஸை வந்து ஆஃப்செட் பண்ணும். அதுதான் கேம். இது இட்ஸ் அ கேம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி அண்ட் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் பத்தாது. யூ நீட் இன்வெஸ்ட் இன் அ போர்ட்ஃபோலியோ. ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து 1-2 மிகப்பெரிய சக்ஸஸ் வரும், மீதி 7-8 போயிடும். 50% வில் டை, 2-3 வில் பிகம் மாடரேட் சக்ஸஸ், 1 வில் பிகம் மெகா சக்சஸ்.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறவங்களுக்குமே அந்த ஒரு ஐடியா இருக்கும்ல, வரலாம் வராமலும் போகலாம்.
சக்சஸ் ரேட் இஸ் லோ, பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி உரமாக இருக்கும். ஒரு மரம் வந்து இப்போ வாழை மரம் வந்து அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிரும்னா அது அதுவே உரமாக மாறிடும் ஆர்கானிக்காக. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபெயிலியர்ன்றது வீணாமே போகாது. அது வந்து இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் டேலண்ட். அது நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும். 5 வருஷம் கம்பெனி ரன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 50 பேர் 100 பேருக்கு வேலை கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பணத்தை எக்கானமிலதெல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சர்க்குலர் எக்கானமி இல்லைங்களா. அவங்க வீடு வாங்குவாங்க, இல்லை வந்து வீட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, மீனிங் அந்த பணம் அங்கேயே தான் சுற்றி சுற்றி வரும். ஸோ இட் கிரியேட்ஸ் அ எக்கானமி லைக் எனி திங். ஈவன் ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்ஸ் கான்ட்ரிபியூட் டு த எக்கானமி லைக் எனி திங். அதுலேருந்து டேலண்ட் உருவாங்க. அந்த ஸ்டார்ட் அப்பில் வேணா ரெண்டு பேரும் என்ன யோசிப்பாங்க, நம்ம ஃபவுண்டர் சரியாக பண்ணலை, நாம் போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் போய் வெளியில் போய் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவன் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும் அங்கேருந்து ரெண்டு. ஸோ இந்த ஹோல் சைக்ளிக் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். அதுதான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி நல்லா பண்ணிட்டோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணிட்டோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம், எஜுகேஷன் பண்ணிட்டோம், ஹெல்த் கேர் பண்ணிட்டோம். நம்ம மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும், 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். அந்த சமயத்தில் ஐடி வந்துச்சு இல்லைங்களா, அந்த சமயத்திலே இதை பேரலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும்.
$1 trillion பொருளாதாரம்னு சொன்னீங்க இல்லையா?
ஆமாங்க.
அந்த $1 trillion பொருளாதாரம், அந்த ஒரு அது கனவா அல்லது நிஜமாங்கிறது ஒரு அரசியல் பேச்சு, அது வந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிற அல்லது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற ஒன்றே தவிர நிஜம் சார்ந்த ஒன்றில் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடோட வந்து GSDP அது வந்து $310 billion, அதோட இப்போ வளர்ச்சி வந்து 8% வளர்ச்சி. அது நல்ல ஒரு வளர்ச்சி, 8% ஆஸ்திரேலியாவில் கூட கிடையாது. அப்போ இதே வேகத்தில் 26% வளர்ச்சி கண்டாதான் நீங்கள் 2030க்குள்ளாடி $1 trillion எக்கானமியை கொண்டு வர முடியும். அது சாத்தியமே இல்லை. அப்போ இவங்க இப்படி $1 trillion எக்கானமின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு.
சில நம்பர்ஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டோட GDP கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், GSDP கிட்டத்தட்ட 3 times தாண்டிடுச்சு, 330 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து லாஸ்ட் இயர் நாமினல் GDP ரேட் வந்து 13 point something இருக்குது, இட்ஸ் நாட்
18
வந்துருச்சு. ஸோ எஸ் இட் நீட்ஸ் டு கெட் டு க்ளோஸ் டு 15-16% ஆன் அ காம்பவுண்டட் அக்ரிகேட்டட் க்ரோத் ரேட் CAGR பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு 2033 வரும். 2033 வரும். 2030 ஒரு அக்ரெசிவான கோல் வச்சிருக்காங்க. அந்த அந்த அது நல்லது தான்.
நினைக்கிறதே
வந்து நல்ல பெருசா நினைக்கிறது இம்பார்ட்டன்ட். அதுல ஒன்னும் தவறு இல்ல. ஒரு 60-70% நம்ம அச்சீவ் பண்ணா கூட மிகப்பெரிய சக்சஸா இருக்கும், அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. GSDP பொறுத்த வரைக்கும் இந்த டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக் GDP விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபி கூட அச்சீவ் பண்ணாட கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அச்சீவ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, குறிப்பாக தமிழ்நாட்டோடைய இன்க்ளூசிவ் ஐடியாலஜியோட அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் கேபிட்டா இன்கம் தான். அதாவது தனி
ஒரு ஜிடிபி உயராமல் பெர் கேபிட்டா உயர்ற வாய்ப்பு இருக்கா? என்ன
பண்ணலாம், வரும். பட் ஆனால் அது அதை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ வந்து நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து லைக் $3,000-$4,000 இருக்குங்க. ஆனால் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபேமிலிக்கு $3,000 அமெரிக்கன் டாலர்ஸ் $2,50,000 வருஷ வருமானம். இந்த $2,50,000 வருஷ வருமானம் அப்படிங்கிறத உங்களால் $7,50,000 மாற்ற முடிஞ்சிச்சுன்னா, தட் வில் பி ஏ மச் மோர் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் தென் ஒர்க்கிங் ஆன் ஜிடிபி. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரும். இல்லைனா என்ன, குஜராத் மாதிரி ஆயிரும்.
ஒரு சிலர்கிட்ட மட்டும் இருக்கும்,
சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த பணம் இருக்குது. கீழே தாண்டிட்டிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட ஜிஆர் ரேஷியோலாம் எடுத்திங்கன்னா 20% இருக்குது, நேஷனல் ஆவரேஜோட கம்மி. உமன் ரிலேட்டட் டேட்டா எல்லாமே, சோஷியோ எக்கனாமிக் டேட்டா எல்லாத்துமே கம்மியாக இருக்குது. வெறுமனே வந்து இந்த டாப் லைன் நம்பர்ஸ் மாத்திரம் இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் எல்லாமே கம்மியாக இருக்குது. நான் சொல்கிற பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் கிடையாதுங்க, மீன் கிடையாது, மீடியன் வேணும். மீடியம்னா எல்லா நிறைய பேருக்கு அந்த நம்பர் இருக்கு. நம்பர் ஆவரேஜ் என்ன பண்ணலாம்னா, நீங்க
ஒரு ஆள்கிட்ட வந்து 1,000 கோடி, இன்னொரு ஆள்கிட்ட 100 ரூபாய்னா உங்களுக்கு
மீடியன் வந்து வேற மாதிரி கிடைக்கும். அந்த நம்பர் வச்சு நம்ம என்ன பண்றது? ஸோ யூ நீட் மீடியன் நம்பர், நாட் மீன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. நம்மளோட கோல் வந்து இன்ஃபேக்ட் அதுவாக தான் இருக்கணும் ஜிடிபியை விட.
உங்கள் கோல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, உங்கள் கோல் என்ன? இன்னொரு 10-15 ஆண்டுகளில் அது கிஸ்ப்ளோ மட்டும் இல்லை, சுரேஷ் சம்பந்தன் அந்த மாதிரியான ஒரு ஆளுமையை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக தமிழ்நாடோட என்னுடைய பர்சனல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 10-15 இயர்ஸில் சோஷியல் ஆங்கிளில் தான் நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் சோஷியல், இந்த மூணு தளத்தில் அவங்கள வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 1st 20 இயர்ஸ் பர்சனல், அடுத்த 20-25 இயர்ஸ் ப்ரொஃபஷனல், next 25 years is for social contribution. So that is adhu dhaan pannu nenikiren. Tamil Nadu vandu have done a great job starting from Periyar la irundhu aarambichi inne kaala kattam varaikkum oru 60-70 varsham vandu we have done a fantastic run. Adhudaiya thodarchiya ennala enna panna mudiyum abingiradhu dhaan oru என்னுடைய ஆசையாக இருக்குது.
மிக்க நன்றி. உங்கள் இந்த சமூக வளர்ச்சி நோக்கி உங்களது பயணத்திற்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்க மீண்டும் சந்திப்போம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.